தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவர் தாமே தன் மக்களின் வலிமை என்று திருப்பாடல் 27:8 நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர்தாம் நம் அனைவருக்கும் வலிமை வாய்ந்த வீரராய் நம்மோடு இருந்து காக்கக்கூடிய கேடயம். இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, அந்த அனுபவத்தை ஆழப்படுத்த திருப்பலியை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். கல்வாரி நாயகனோடு இணைந்து இந்த நாளை அவருடைய அருளில், அவருடைய வழிகாட்டுதலில் தொடங்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைப்பையும் இந்த நாளில் நமக்கு தருகிறார். இந்த நாளில் வாசகங்களிலும் கூட வாழ்வுக்கான பாதையை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இடுக்கமான வாயிலா அல்லது அகன்ற வாயிலா, எல்லா காரியங்களையும் கடவுள் கொடுத்து இறுதியாக நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் எது தெரியுமா? எது தெரியுமா? ஒரே ஒரு சுதந்திரம் தான், சுதந்திரம். இட் இஸ் சாய்ஸ். நீயே அதை தேர்ந்துகொள் அப்படின்னு சொல்கிறது தான். அதை நான் ரொம்ப நேரம் பல நாட்கள் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டது உண்டு. எல்லாத்தையும் படைத்த கடவுள், அவர் நினச்சா இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அவர் நம்முடைய சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்குறார். இடுக்கமான வாயிலும் இருக்கிறது, அகலமான வாயிலும் இருக்கிறது. எந்த வாயில் உன் வாயில் என்று நீ தேர்ந்துகொள் என்று சொல்கிற சுதந்திரத்தை தந்து நம்மை அழகு பார்க்குற ஆண்டவரை இந்த நேரத்தில் புகழ்ந்து நிறைப்பாடல் வழியாக மகிமைப்படுத்துவோம்.
இயேசுவே உமது விலை மதிப்பில்லாம், இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லாம், இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பரமன் உந்தன் பாதம் வந்தேனே. பரமன் உந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ, அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே. அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே உமது, இயேசுவே உமது விலை மதிப்பில்லாம், இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லாம், இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
எல்லாமுள்ள இறைவிடமும் சகோதர சகோதரிகளே,
உங்களிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை திருவசனங்கள் 9-11, 14-21, 31-35 மற்றும் 36. அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனக்கெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடியாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசாயா எசேக்கியிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனக்கெருபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள், மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மனையில் நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபொழுது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனக்கெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார், கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார், ஆண்டவர் மாண்பு மிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர், தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது, மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்த தம்மையே அதன் கோட்டை. நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை என்னாலும் நினைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 6 மற்றும் 12 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்கள் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் துருச்சட்டமும் உரைப்பது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து
இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அடிப்படையில் கடவுள் நம்மோடு ஒரு சில கருத்துக்களை இந்த நாளில் ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். விவிலியத்தில் நிறைய இறைவார்த்தை பகுதிகள் இருக்கின்றன. குறிப்பாக மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்படுகிற எல்லா இறைவார்த்தை பகுதியுமே நேரடி பொருள் தரக்கூடியதாக இருக்கும். மறைமுகமாகலாம் நிறையா விளங்காதபடி அல்லது விளக்கி சொல்லக்கூடிய நிலைமைக்கெல்லாம் பெரும்பாலும் இறைவார்த்தை பகுதிகள் இருப்பது அல்ல. அந்த பார்வையில் பார்க்குற பொழுது மத்தேயு இன்றைக்கு கொஞ்சம் பிளெண்டாக ஒளிவு மறைவில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தினதாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுவாங்க அல்லது எப்படி இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, புறவினத்து மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தைகளுக்குரியதை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த ஒரு செய்தியோடு இதை இணைத்து பதில் சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் அதை மாறுபட்ட பார்வையில் தான் நான் பார்க்குறேன். இது மற்ற மதத்துக்காரங்களுக்கோ அல்லது சபைக்கு சென்றவர்களுக்கோ கடவுள் சொல்கிற வார்த்தையை அதை நினைக்காமல் நமக்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற எத்தனையோ பேர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விழாக்கால கிறிஸ்தவனாக இருக்கிறாங்க. விழாக்கள் வருகிறதா, கோயிலுக்கு போகிறோம், கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, முக்கியமாக தவஸ்காலம் வருது, அந்த நேரத்தில் போய் பூசை பார்க்கக்கூடிய விழாக்கால கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் தங்கச்சி மடத்தில் ஒரு ஆண்டு, முதல் ஆண்டு சின்னசாமியாக இருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன், அந்த மற்ற நாட்கள்லாம் திருப்பலிக்கு வராத ஆட்கள் ஒரு நாளைக்கு 5 பூசம் 6 பூசம் அங்கே நடக்கும். ஆனால் அந்த கடைசியில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த புனித வாரங்களில் பார்த்தீங்கன்னா கோயில் அப்படி நிறைஞ்சு வழியும், ஏன்டா இவ்வளோ பேர் வர்றாங்க, இத்தனை பேருக்கு எப்போ நம்ம நன்மை கொடுத்து முடிக்கிறது அப்படின்னு மலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கூட்டம் அந்த நாட்களில் வந்து சேருவாங்க. விழாக்கால கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவன் அப்படின்றத ஒரு அடையாளத்துக்கு அன்னைக்கு தான் நம்ம கண்டுகொள்ள முடியும். அப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் ஞாயிறு கிறிஸ்தவனாக இருப்பார்கள், ஞாயிற்றுக்கிழமை எப்படியா இருந்தாலும் திருப்பலிக்கு போயாகணும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் தினந்தோறும் திருப்பலி காணக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அடிப்படையில் கிறித்தவத்தினுடைய உண்மை தத்துவத்தை உள்வாங்காமல் நிறைய பேர் இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. அந்த இதில் வந்து விழாக்கால கிறிஸ்தவர்களும் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களும் வர்றாங்க, அதுக்குள்ளே தான் தினந்தோறும் திருப்பலி பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் வர்றாங்க. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறதாக நான் நினைக்கிறேன். தூய்மையானது எதையும் எடுத்து நாய்களுக்கு போட வேண்டாம். ஒரு நாய்க்கு வந்து ஒரு உணவை கொடுக்குறோம், அது தூய்மையா தூய்மை இல்லையா நாய்க்கு தெரியாது, ஏன்னா நாயுடைய அறிவு அவ்வளோதான். நமக்கு கொடுக்கப்பட முத்தை கொண்டே ஒரு கொடுக்குறோம், பன்றி வந்து அது மிதிக்குது, ஏன்னா முத்தோட மதிப்பு பன்றிக்கு தெரியாது. அது போல தாங்க இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பலருக்கும் திருச்சபையினுடைய மகிமை இன்னும் புரியலை. நம்மிடம் இருக்கிற திருவருட்சாதனங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலை. அதில் இருக்கிற ஆண்டவருடைய கொடைகளுடைய வல்லமை நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதை எப்படி இன்னைக்கு நம்ம வழக்கு மொழியில் எப்படி சொல்லலாம்னா, அப்படி சொல்லுவாங்கன்னா, பாத்திரம் அறிந்து பிச்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சைடு, நம்ம யாருக்கு போடுறோம், எந்த பாத்திரத்தில் போடுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு போடுறோன்றது முக்கியம் இல்லை. நாம் பெரும்பாலும் அப்படியே நினைப்போம், நான் 5 ரூபா கொடுத்தேன், நான் 10 ரூபா பிச்சை போட்டேன் அப்படின்னு. அவனுக்கு வந்து 5000 ரூபா தேவை இருக்கும் போது 10 ரூபா பிச்சை ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் 100 ரூபா பிச்சை போடுவீங்க, அவனுக்கு 50 ரூபா தேவையானதாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நமக்கு தெரியாமல் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா. பாத்திர மருந்து பிச்சை எடு, நான் கொடுக்குற கடவுளுடைய வார்த்தை, நான் கொடுக்குற இந்த அருட்சாதனத்தினுடைய அருமை, இவை எல்லாம் வந்து வாங்குறவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல, கொடுக்குறனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பாத்திர மருந்து பிச்சை எடு. தூய்மையானது அப்படி நம்ம நினச்சிட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது தூய்மையானதுன்னு தெரியாதுன்னு கொடுக்குறனால என்ன நடக்க போகுது. முத்து விலை உயர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் அது விலை என்னன்னு தெரியாத பண்டிகிட்ட போய் என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஊரில் சொல்லுவான், தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை எழுப்பவே முடியாது. இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பேர் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, அவர்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறார். திருச்சபைக்குள் இருந்து கொண்டே நம்ம ஆளுக்கு நம்மகிட்டே விதண்டாவாக தான் பேசுவாங்க, நிறைய பேசுவோம். ஓ பைபிள் படித்தா தான் கிறிஸ்தவனா, ஓ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனால் தான் கிறிஸ்தவனா, டெய்லி பூசைக்கு போகணுன்னு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்களை கேட்பாங்க, சாமியார் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, உங்களை யார் கல்யாணம் பண்ணாமல் இருக்க சொன்னது, கிறிஸ்தவனே கேட்குறான். கத்தோலிக்க கிறிஸ்தவன் கேட்குற, உங்களை யார் சாமியார் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜீசஸ் சொன்னாரா அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்குற. இயேசுடைய சிலைகளை தானே நீங்கள் பின்பற்றி வரீங்க, பேதுருவே கல்யாணம் பண்ணவர் தானே, நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டியதானே, இதெல்லாம் விதண்டாவாதமாக பேசுறது, வம்புக்கு இழுக்கிறதுக்குனே பேசுவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை பார்த்து சொல்கிறாரு, தூய்மையானதை கொண்டு யாருக்கு போடாத, நாய்க்கு போடாத, முத்தை கொண்டு போய் பண்ணிக்கிட்ட கொடுக்காத, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி விதண்டாவாதம் பேசக்கூடியவங்கள்ட்ட மறுபடியும் வரிமறுபடியும் நாம் எவ்வளோதான் வழியக்க போய் அவங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் அது வந்து கரையேறக்கூடிய ஓடமாக இருக்காது. ஏங்க, ஒரு காரியம் தெரியலன்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு அவனுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். நான் சொல்கிறது தான் சரின்னு ஒரு ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு ஒருத்தட்ட நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது முடிவுக்கே வராதுங்க. அந்த டக்கஃபார் கயிறு எழுப்பும் பார்த்தீங்களா, நான் இந்த பக்கம் இழுக்க, நீங்கள் அந்த பக்கம் இழுக்க, கடைசி வர கயிறு நகரவே செய்யாது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கடினமாக சொல்லுகிறான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சார்ந்தவர்கள். என் பிள்ளைக்கு வந்து திருச்சபை பூசைக்கே வரமாட்டேனுது, என் பிள்ளைக்கு வந்து வந்தால் கோயிலுக்கு வந்தால் நன்மை வாங்க மாட்டேனுது, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரமாட்டேனுது அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் வந்து என்ன செய்வாங்க, அப்பாக்களோ அம்மாக்களோ அந்த சம்மந்தப்பட்ட மனிதருக்கு, அந்த விதண்டாவாதம் பேசக்கூடிய மனிதருக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து கோயிலில் வேண்டுவாங்க, அந்த வரை எப்படியாவது என் பிள்ளைய கோயிலுக்கு வந்து சேருங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படிலாம் கேட்கும் போது மறுபடியும் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது கிடைக்கல, அந்த பிள்ளைக்குள்ள ஒரு மாற்றம் வரல அப்படின்னா கடைசியில் இவங்க அந்த விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க. என்ன இவ்வளோ தூரம் கேட்டேன், என் பிள்ளைக்கு கடவுள் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, என் பிள்ளை வந்து நான் கோயிலுக்கு வர மாட்டேன்னு, இன்னும் வந்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கிறாமல் இருக்குது, இந்த ஆண்டவர் வந்து ஏன் அப்படி செய்ய மாட்டேன்றார், என் குழந்தைக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டியதானே, அவர் வந்து என் குழந்தைய தொட வேண்டியதானே, இவ்வளோ தூரம் நான் கடவுள்கிட்ட வேண்டினானே, இவ்வளோக்காண்டி விரதம் இருந்து ஜெபிச்சனே அப்படின்னு சொல்லி கடைசியில் அவனுக்கு ஒரு காரியம் கிடைக்காத, தனக்கே கிடைக்காத மாதிரி நினச்சி அதுவரை கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலேருந்து விலகி அந்த விதண்டாவாதம் பேசக்கூடிய கூட்டத்தில் இந்த கூட்டம் போகுது. இதான் அன்றைக்கி யதார்த்தம். இன்னைக்கு திருச்சபையில் நாங்கள் ஒரு அருட்பணியாளர், நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களில் நான் என் மகனுக்காக கேட்டேன், என் மகளுக்காக கேட்டேன், என் வீட்டுக்காருக்காக கேட்டேன், கொடுக்கல, அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடவுளை இருத்தலை கேள்வி கொடுக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்வதாக நான் நினைக்கிறேன். தெளிவாக சொல்கிறார் மத்தேயு 7:6, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம், இறுதியில் அவை உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் கடித்து கொதரிச்சு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் அம்மாவும் அப்பாவுமே இன்னைக்கு வந்து திருச்சபை விட்டு எதிராக பேசக்கூடியவர்களாக கடவுளுடைய இருத்தலை, அவருடைய பரிந்துரையை, அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கேள்வி கூக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு வந்துடுறான். சார், இந்த ஒரு பின்னணியில் தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த பகுதியை சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 அதிகாரத்தை வாசிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோன்னா 12 அதிகாரம் தான் இன்னைக்கு நமக்கு நற்செய்தியாக வாசிக்கப்பட்டது. அணுகுமுறையை பற்றி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நீங்கள் தோபித்து புத்தகம் 4 அதிகாரத்தில் 16 வசனம் படித்தீங்கன்னா இப்படியாக இருக்கும், உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. இது இப்போது சைக்கலாஜிக்கலாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு. ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறதுலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுலையும் ஒரு அழகு இருக்குது. பாருங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் தோபித்து சொல்கிறார், உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. இது ஆண்டவர் அப்படியே மாற்றி போகிறார். என்னது, உன்னையே நீ அன்பு செய்கிறது போல உன் அடுத்தவனையும் அன்பு செய். இன்னைக்கு வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறர் உங்களுக்கு செய்ய விரும்புவதெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது நேர்மறையான ஒரு பார்வை. தோபித்து பழைய ஏற்பாட்டில் சொல்கிற எதிர்மறையான பார்வை, செய்யாதே அப்படின்னு சொல்கிறத ஜீசஸ் அப்படியே இங்கே மாற்றி சொல்கிறாரு, உனக்கு என்ன ஒருத்தன் அடுத்தவன் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அவளுக்கு செய்யி அப்படின்றார். உனக்கு அடுத்தவன் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறிய, கூடாதுன்ற வார்த்தை மக்களே நம்முடைய நார்மலாக எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ஒரு காரியம். அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய அணுகுமுறையில் முடிந்தவரை எதிர்மறை வாக்கியங்களை பயன்படுத்துறதுக்கு தவிருங்க. எதிர்மறை இல்லை, முடியாது, வேணாம், அதெல்லாம் சொல்லும் போத கொஞ்சம் யோசித்து அதை எப்படி இன்னும் பக்குவமான முறையில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இடையில் அன்னைக்கு ஒரு பூசைக்கு போயிருந்தேன், கீழக்கரைன்னு சொல்லி எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு. அந்த பங்கு சாமியார் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொன்னார். மக்கள் வந்து அங்கங்கே கோயிலுக்குள்ளே வராமல் அங்கே நின்றுட்டே இருந்தாங்க, நின்றுக்கிட்டு இருக்காங்க. பூசை ஆரம்பிச்சிருச்சு, அந்த பூசை ஆரம்பிக்கிற நேரம் நெருங்கிருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்கள், என் அன்பார்ந்த மக்களே எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே வரலாமே, வெளியில் நிற்கிறவங்களாம் தயவு செஞ்சு உள்ளே வாங்க, வரலன்னா கோயிலுக்கு விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் எது போய் தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்களேன். நண்பார்ந்த மக்களே, நம்முடைய புனிதருடைய பரிந்துரையோடு கூடிய திருப்பலியான ஆரம்பமாக இருக்கிறது, எல்லோரும் உள்ள வரலாமே அப்படின்னா, வரலாமே அப்படின்னும் போது ஒரு அன்பு கலந்த ஒரு வேண்டுகோள், அது அழுத்தமான வேண்டுகோள் அங்கே போய் நிற்கும். ஒரு சில இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு. அதையே கொஞ்சம் அழகாக எப்படி போடலாம், பூக்களை பறிக்காமல் இருக்கலாமே அப்படி எழுதி போடலாம். நோட்டீஸ் ஒட்டாதீர்கள், நோட்டீஸ் ஒட்டாமல் இருக்கலாமே, அப்படி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ நாம் அதனால தான் நம்ம பூசையில் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெபிப்போம் அப்படின்னு சொல்கிறல, ஜெபிப்போமாக. அப்போ நாங்கள் வி ஆர் வெல்கம் பண்ணுறோம், ஒரு பாசத்தோட, ஒரு நேசத்தோட, ஒரு அன்போடு ஒரு கட்டளை கொடுக்குறோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமே. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அழகாக பயன்படுத்துகிறார். உங்களுக்கு அடுத்தவங்க என்னென்னலாம் செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நீ அடுத்தவனுக்கு செஞ்சிரு. இதை நாம் வாழ்க்கையில் நிறையா கற்றுக்கணும். நம்ம எதிர்ப்பு நினைக்கிற காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கரடுமுரடான மனுஷனாக இருக்கிறான், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அல்லது குடும்பத்துலேயும் சரி, வீட்டுக்கார்ட்ட பேசும்போதும் சரி, பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா, இந்த நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த தெரியணும். எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமோ அதை சொல்ல பழகிக்கிட்டோம், நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்றத ஆண்டு நமக்கு தருகிறேன். நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாது நம்முடைய கையில் தான் இருக்குது. நேர்மறையாக ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதும் அந்த நேர்மறையாக செய்ய வேண்டியது எதிர்மறையாக சொல்ல வேண்டியது நம்முடைய, இட்ஸ் ஆல் சாய்ஸஸ். எஸ், ஆண்டவர் எங்கே போனாலும் எப்போவுமே இந்த சாய்ஸ் அப்படின்றத கொடுப்பார். மனிதனுடைய அறிவை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆழ்நிலை சுதந்திரத்தை எப்போதும் மன்னிக்கக்கூடிய கடவுள் இன்றைக்கி ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். என்ன சாய்ஸ் கொடுக்குறாரு பார், ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று இடுக்கமான வாயில், இன்னொரு அகலமான பாயில். அந்த வாயில் இருக்கு, இடுக்கமான வாயிலில் போகிறதுக்கும் உனக்கு சுதந்திரம் இருக்குது, அகலமான அந்த பாதையில் போகிறதுக்கும் உனக்கு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்றத இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல அழகாக நமக்கு விளக்கி சொல்வதாக நான் பார்க்குறேன். அதில் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், கடவுள் ஏற்றுக்கொள்வார். இடுக்கமான வாயிலா அகலமான வாயிலா, அதற்கான பின்புலத்தையும் அதற்கான அது பின்விளைவே நாம் ஏற்றுக்கணும். சாய்ஸ் மேக் பண்ணுறேன், அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த பக்கம் ஒரு கஷ்டமான ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப லைட்டான ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது, எதைப்பா நீ எடுத்து எழுத போகிறேன், இந்த ரொம்ப லைட்டான க்வெஸ்சன் பேப்பர், ஈஸியான க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது, இதை எழுதி எழுதி நல்லா போன அப்படின்னா உனக்கு வந்து சி குரூப் கிடைக்கும், அல்லது ஆர்ட்ஸ் குரூப் கிடைக்கும். இந்த கஷ்டமான பேப்பர் படித்து எழுதி போனால் ஏ குரூப் கிடைக்கும், லைஃப்பில் நல்லா இருப்பேன். ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த சாய்ஸை மேக் பண்ணுறோம் அப்படி வாத்தியார் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நீ எடுத்துக்கு எதை வேணாலும் எழுதிக்க போ அப்படின்னு தான் சொல்லுவார். எஸ்எப்பாவும் அதே போல தான், அகலமான வாயிலும் கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன், இடுக்கமான வாயிலும் கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன், உனக்கு எது பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு போ, ஆனால் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற அந்த ரெட்டை மனநிலையை விவிலியத்தை நமக்கு சொல்லப்படுகிறது. இது ஏசப்பா மாத்திரம் சொல்லலை, ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இணைச்சிரட்ட நூல் 30:15-20, அது கொஞ்சம் பெரிய பகுதி, அதை நான் சுருக்கி மோசையுடைய வார்த்தையாக அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். மக்களை பார்த்து இறைவாக்குன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து, ரெண்டு பேருமே கூப்பிட்டாச்சு, விண்ணையும் மண்ணையும் கூப்பிட்டு வாழ்வையும் சாபையும் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாச்சு, ஆசியையும் சாபத்தையும் வெகை நடந்து உன் ஆல்டர்னேட்டிவ் இதை கொடுத்து இவற்றையெல்லாம் உனக்கு முன்பாக வைக்கிறேன், யூ சூஸ் இட், அவ்வளோதான். இதுதான் நம்முடைய கடவுளுடைய அழகு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய சுதந்திரத்தவர் மதிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு இடத்துல இது இந்த பகுதி கொஞ்சம் யோசுவாவுடைய அந்த இதில் வரக்கூடிய பகுதி, யோசுவா புத்தகத்தை வாசிங்கன்னா இந்த பகுதி நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லுவார்? முன்னோர்கள் தொழுந்து வந்த பிற மறை தேவர்களை தொடர்ந்து தொழ விரும்புகிறீர்களா? பார்த்து கேட்பார். அவங்கள சாமியாக கும்பிட விரும்புகிறீங்களா? அல்லது யாவே என்கிற கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? ஜோஷுவா தன்னுடைய மக்களை பார்த்து கேட்கிறார். அது இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பார். உடனடியாக நீங்களே முடிவெடுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே தொழுது வருவோம் என்று சொல்லி அந்த இடுக்கமான வாயிலுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்றத யோசுவா அந்த இடத்துல பதிவு செய்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன், நீங்கள் மற்ற மறை தேவர்களை வழிபட விரும்புகிறீங்களா? இட் இஸ் யுவர் சாய்ஸ், யூ கோ. அல்லது யாவே என்கிற இந்த நம்முடைய கடவுளை வழிபட விரும்புகிறீங்களா? இட் இஸ் யுவர் சாய்ஸ், யூ கம். ரெண்டையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் இதில் போக போகிறேன், யாவே கடவுளுடைய வழியில் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டையும் எடுக்கிறான். இது நல்ல ஒரு யோசுவாவுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். ஒரு சில நேரங்களில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ பிள்ளை சொல்லுவோம், ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன், உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது போல் ஆனால் யோசுவா அப்படி சொல்லலை, இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, நான் இதை பிடிச்சிருக்கேன், எனக்கு இந்த வழி பிடிச்சிருக்கு, அதில் வர்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குற அந்த மண்ணிலையே பார்க்குறோம். இதை சொல்லிவிட்டு அப்படியே பின்பகுதியில் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடுக்கமான வாயில் இது ரெண்டையும் சொல்லிவிட்டு எப்போவுமே இயல்பா மனிதனுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு அப்படின்னா அந்த இடுக்கமான வாயிலோட நகலமான வாயிலில் போகிறதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஈஸி கோயிங், பிரச்சனை இருக்காது, நம்ம வாட்டில் எளிமையாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆதியிலிருந்து இன்னைக்கு வர மனிதனுக்கு நன்மையை நோக்கிய ஈர்ப்பை காட்டிலும் தீமையை நோக்கிய ஈர்ப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. அது உங்களுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்களேன், இந்த உலகத்தையே படைச்சு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பேசேஜ் பாருங்கள். கடவுள் எல்லாத்தையும் படைத்து விட்டு அந்த தொடக்கநூல் 2 வரும் பாருங்களேன், மனிதன் அவருக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அனைத்தையும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார். தான் படைத்த படைப்புக்கு அவ என்ன பெயர் கொடுக்குறான்? யாராவது வந்து தன்னுடைய படைப்புக்கு வந்து அடுத்தவனை பேர் வைக்க விடுவாங்களா? ராயல்ட்டி வாங்க தான் விரும்புவாங்க. ஆனால் ஜீசஸ் அந்த சுதந்திரத்தை கூட மனுஷனு தான் கொடுக்குறாரு, இந்தா நீ பேரிடு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுளில் நினைக்கிறத விட்டு விட்டு அவன் பாருங்கள் அந்த 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 சாத்தானுடைய தீமையினுடைய வழிக்கு அவன் போகக்கூடிய ஒரு மனநிலையை தான் நாம் ஆதாமியவாலிருந்து பார்க்குறோம். அதனால் நான் நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு தியாலஜிக்கலாக எப்படி வருதுன்னு தெரில, ஆதாம் ஏவாளிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆதி பாவம், இந்த சாவான பாவமானது திருகு முழுக்கின் போது நம்மிடம் வந்து கழுவப்படுகிறது. அந்த பாவம் கழுவப்படுகிறது, ஆனால் அந்த பாவம் மனநிலை கழுவப்படலையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய மனநிலை வந்து அப்படியே வந்துருச்சு பாருங்களேன். ஆதாம் ஏவாள் மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த சாபம் போயிடுச்சு, ஆனால் அந்த சாபத்திற்கான மனநிலை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் ஆல்வேஸ் வி ஹாவ் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் நெகட்டிவிட்டி, அந்த அந்த எதிர்மறையை நோக்கிய அல்லது ஈஸி கோயிங்கை நோக்கிய ஒரு சீக்கிரம் குறுக்கோளியில் முன்னேறிடலாம் அப்படின்ற மனநிலை நமக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, அந்த ஆதாமியோடைய மனநிலை இருக்குது, அந்த மனநிலையின் வழியாக வந்து சாபந்தான் போயிருக்கோ அப்படின்னு கேள்விகள்லாம் எழ தோன்றுகிறது. இதே மனநிலையை இன்னொரு ஆள்கிட்ட நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்னா பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்வார். அவர் மை ஃபேவரட், உங்களுக்கும் பிடித்த ஒரு ஒரு புனிதர் இல்லையா. ரோமியர்களை திருமுகம் 7:18-21 என்ன சொல்கிறாரு? நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதே இல்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மையே செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகைய ஒரு செயல்முறையை, இந்த மனநிலையை எனக்குள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மனிதராக இருக்கிற பவுலடியார் சொல்கிற நல்ல தாயான செய்ய நினைக்கிறேன், முடியலையே என்ன செய்கிறது, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறார். இன்னவே பால் இஸ் இன் அ பெட்டர் பொசிஷன். என்ன அப்படின்னா, தன்னுடைய இயலாமையை அவர் உணர்ந்திருக்கிறார். நாம் இன்னும் நிறைய பேர் உணரவே இல்லை, அதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையாகவும் பல நேரங்களில் வந்து நிற்கிறது. அப்போ இன்றைக்கி நாம் நினச்சி பார்ப்போம், இந்த மூணுலேயுமே ஆண்டவர் சாய்ஸ் தான் கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு, தூய்மையானது தூய்மையற்றது அப்படின்றத வச்சிருக்கிறாரு, நமக்கு தெரியல, அதை ஒரு சாய்ஸாக கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாரு, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இடுக்கமான வாயில் போக விரும்புறியா, அகலமான வாயில் போக விரும்புறியா. மூணாவது சாய்ஸ் என்னதற்கு, நேர்மறையான வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறியா, எதிர்மறையான வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறியா அப்படின்ற மூணு சாய்ஸை வச்சுட்டு இறுதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அந்த ஈஸி கோயிங் லைஃப்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அகலமான பாதையில் போகிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் போய் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது. இடுக்கமான வாயில்களை போகிறது கஷ்டம், போயிட்டால் நல்லா இருக்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த அவரையும் துவரையும் நம்ம வந்து தோட்டத்தில் போடுறோம் இல்லையா, அது உடனே முளைச்சிரும், இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளை கழித்து முளைச்சிரும். கிறிஸ்மஸ்க்கு அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த குடிலில் பச்சை பச்சைன்னு வைக்கிறதுக்காண்டி இந்த கம்பு அரிசி இதெல்லாம் போடுவீங்க இல்லையா, போட்டோன்னா முளைச்சிரும். அந்த ஆயுள் காலம் எவ்வளோ, 10 நாளோ 5 நாளோ முடிஞ்சு போகும். அவரைக்கும் துவரைக்கும் வேறு ஆழம் இல்லாதனால ஆயுள் குறைவாக இருக்குது. ஆழம் மரத்துக்கு அப்படி இல்லை, அது வேர் பிடிச்சி வளர்கிறதுனால வேர் பிடிக்க நேராகும், பிடிச்சிருச்சு அப்படின்னு அது காலத்துக்கு நன்றாக இருக்கும். அப்போ நாம் யோசிச்சு பார்ப்போம், இந்த குறுகலான பாதையில் போக போகிறீங்களா, அகலமான பாதையில் போக போகிறீங்களா. எல்லா பிரசங்கத்தையும் நாம் சொல்லும் போது நீங்கள் இந்த வழியில் செல்லுங்கள்னு சொல்லுவோம், ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது, ஏன்னா இயேசப்பாவே சொல்லலை. அதனால் இட் இஸ் யுவர் சாய்ஸ், ஐ லீவ் இட் ஃபார் யுவர் கான்சியன்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நாம் குறுகலான பாதையில் போகலாமா அல்லது அகலமான பாதையில் போகலாமா என்று. ஆமென்.
அனைத்து நிறைவாக போற்றுவோம், அதற்கு